இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி
எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDAVENTIST.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9146 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நினதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். ஒரு முறை அப்பா தன்னுடைய மகனுக்காக நிறைய பொருட்களை அவர் வாங்கிட்டு வந்து கொடுக்கிறாரு. அப்ப அந்த மகன் என்ன பண்றான்னு சொன்னா, எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வச்சிடறான், அப்பா வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பொருட்கள்ல நல்ல பொருட்களும் இருக்கு, அதே நேரத்துல உடலை கெடுக்கக்கூடிய பொருட்களும் இருக்குது. அப்ப இந்த மகனுக்கு வந்து ஒரே கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னா, அப்பா எப்பயுமே நம்மளுக்கு வந்து நல்ல பொருளை தானே வாங்கி கொடுப்பாரு, இப்ப என்ன இந்த பொருளையும் வாங்கி கொடுக்கறாரு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாலும் அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பாவை முழுமையா அவன் நம்புறான். அப்ப ஒரு நாள் வந்து அவங்க அப்பா கிட்ட கேக்குறான், அப்பா எனக்கு நல்ல பொருளும் வாங்கி கொடுத்தீங்க, அதே நேரத்துல நான் எப்ப பார்த்தாலையும் விளையாண்டுகிட்டு அப்படியே இருக்கிறேன், அதுக்காக எனக்கு வந்து நான் விளையாண்டு நேரம் செலவழிக்கிற பொருட்களையும் வாங்கி கொடுத்துருக்கீங்களே, ஏன்ப்பா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், என் மகனே, நீ என்னை நம்புறன்னு எனக்கு தெரியும், என் மேல நம்பிக்கையா இருக்கிறன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி நானும் உன்னை நம்புறேன், உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்ப நான் உங்ககிட்ட நல்ல பொருளும் இருக்குது, விளையாடுற பொருட்களும் நான் வாங்கி கொடுத்துருக்குறேன், ஆனா நீ எது உனக்கு சரியானது அப்படின்றத நீ தேர்வு செய்யணும். அப்ப உன் மேல நான் அதை நம்பிக்கை வச்சு கொடுத்தாதான் நீ அதை சரியா தேர்வு செய்வ, அதனாலதான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றத பாக்குறோம். இன்னைக்கு இந்த உலகத்துல குடுத்து நம்ம பாக்குறோம், நாம ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம், அது உண்மைதான். ஆனால் நாம வச்சிருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் ஆண்டவர் நம்ம மேல பல மடங்கு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு, பல மடங்கு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. நீங்க கேட்கலாம், அதை எப்படி அப்படின்னு. அவர் நம்ம மேல பல மடங்கு நம்பிக்கை வச்சதுனாலதான் இந்த உலகத்தை நம்ம கையில கொடுத்துருக்கிறாரு. அது எப்படி நம்ம கையில கொடுத்துருக்காருன்னு நீங்க கேட்கலாம். நீங்க யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் 6 நாள்ல இந்த உலகத்தை முழுசா படைச்சிடுறாருங்க, எல்லாத்தையுமே படைச்சிடுறாரு, வானத்தை படைக்கிறாரு, பூமியை படைக்கிறாரு, நீர் நிலங்கள் செடி கொடிகள்னு சொல்லி எல்லாத்தையுமே ஆண்டவர் படைச்சிடுறாரு. படைச்சிட்டு யாருடைய கையில கொடுத்தாரு, ஆதாம் ஏவாள் அவங்க கையில ஆண்டவர் கொடுக்கறாருன்னு பாக்குறோம். அப்படின்னா ஆதாம் ஏவாள் மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, இவங்க என் பேச்ச கேட்பாங்க, நான் சொன்னதை இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் இன்னைக்கு ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த உலகத்தை கொடுத்தார். ஆனா சாத்தான் அவங்க வாழ்க்கையில வந்ததுனால மட்டுமே அவங்க எதுல விழுந்தாங்கன்னு சொல்லி பாக்குறோம், பாவத்துல விழுந்துட்டாங்க, வஞ்சனையில விழுந்துட்டாங்க. ஒருவேளை சாத்தான் வராமல் இருந்திருந்தால் நிச்சயமாகவே அவங்க ஆண்டவரோடு கூட அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல சாத்தான் இருக்கிறதுனாலதான் தீமைகள் எங்க பார்த்தாலும் அதிகமா இருக்குது, பாவங்கள் எங்க பார்த்தாலும் அதிகமா இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் நம்மள நம்புறாரு. என்ன நம்புறாருன்னு சொன்னா, என் மகன் இந்த பாவமான உலகத்திலையும் அவன் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைய வாழுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றான்னு சொன்னா, நம்ப கூடக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்துல பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், ஆனால் எது வந்தாலும் என் மகன் நிலைத்து நிற்பான் அப்படின்னு சொல்லி அங்க ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ற நம்ம பார்க்கின்றோம். யோசுவா 1:9 வாசிக்கிறப்ப, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பல கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப அழகா யோசுவாவை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, தைரியமா இரு, வாழ்க்கையில நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, இந்த உலகத்துல நிறைய பாவம் இருக்குது, நான் எப்படி மேற்கொள்வதுன்னு உனக்கு தெரியலன்னு சொல்லி நீ வருத்தப்படுறியா, கவலைப்படுறியா, யோசிக்காத, எது குறித்தும் கவலைப்படாத, நீ தைரியமா இரு, நான் உன் கூட கடைசி வரைக்கும் உன்னுடைய தகப்பனா நான் இருக்கிறேன்னு சொல்லி இங்க ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பாக்குறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பிரச்சனையில கடந்து சென்று கொண்டு இருக்கிறீங்க அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியுங்க. அவர் உங்களை நம்புறாரு, உங்களால அதை மேற்கொள்ள முடியும் அப்படின்றத அவர் நம்புறாரு, உங்களால சாதிக்க முடியும் அப்படின்றத அவர் நம்புறாரு, உங்களால சாத்தானை தோக்கடிக்க முடியும் அப்படின்றத அவர் நம்புறாருங்க. அவர் நம்மளை நம்பினதுனால தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம். யோசித்து பாருங்களேன், ஒருவேளை ஒரு நிமிஷம் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இழந்துட்டு விட்டுட்டு அவர் நம்ம மேல வச்ச பாதுகாப்பை எடுத்துட்டார்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். என்றோ நாம் மண்ணாகி போயிருப்போம். இன்னைக்கு நீங்க ஜீவனோடு கூட இருக்கிறீங்கன்னு சொன்னா அவர் நம்மேல் வைத்த நம்பிக்கை, அவர் நம்மேல் வைத்த அன்புங்க, அவர் நம்மை முழுவதுமாக நம்பக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். நம்ம பார்க்கிறோம் யோபுவுடைய வாழ்க்கையில சாத்தானுக்கே ஆண்டவர் அங்க சவால் விடுறாரு, என் தாசனாகிய யோபுவை பார்த்தாயோன்றார். அப்படின்னா அவ்வளவு சந்தோஷம் ஆண்டவருக்கு, என் மகன் யோபு அவன் ஒரு பாவமும் செய்யாத ஒரு நீதிமான் சன்மார்க்கன் அப்படின்னு சொல்லி அவர் அங்க சொல்லக்கூடியதை பாக்குறோம். ஆனா சாத்தான் விட்டானா? சாத்தான் என்ன சொல்றான், ஆமா நீங்க அவனுக்கு எல்லாத்தையும் நீங்க கொடுத்துருக்கீங்க, பணத்தை கொடுத்துருக்கீங்க, செல்வத்தை கொடுத்துருக்கீங்க, மனைவியை கொடுத்துருக்கீங்க, பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க, அந்த ஊர்லே ஒரு பெரிய மனுஷன்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்கீங்க, நீங்க இவ்வளவு கொடுத்ததுனாலதான் அவன் உங்களை நேசிக்கிறான், அவன் உங்க மேல அன்பு வச்சிருக்கிறான்னு சொல்லி அங்கே சாத்தான் ஆண்டவருக்கு ஒரு சவால் விடுறத பாக்குறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்றதெல்லாம் போய், என்னுடைய தாசன் யோபுவை குறித்து எனக்கு தெரியும், அவன் ஒருபோதும் என்னை மறுதளிக்க மாட்டான்றாரு. அப்பதான் யோபுவை சாத்தான் சோதிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நிலையில கூட ஆண்டவர் சாத்தானை யோபுவ மேல கை வைக்க விடலைங்க, அவன் ஜீவனை மாத்திரம் நீ இழக்க கூடாது, உனக்கு அந்த அனுமதி இல்லை அப்படின்றாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவர் அதே தான் செய்யறாருங்க. சாத்தான் நம்மளை எப்படியெல்லாம் சோதிக்கிறான், ஆனாலும் அவன் உயிரை எடுக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நாம அவருடைய பிள்ளைகள், நாம அவருடைய கரத்தின் கிரியைகள் அப்படின்றத நாம ஞாபகத்துல வச்சிருக்கணும். நம்ம வேதாகமத்துல சிம்சனை குறித்து பாக்குறோங்க. சிம்சோன் எத்தனையோ முறை ஆண்டவர் விட்டு வழி விலகி போறாரு, பாவம் செய்யறாரு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல, அப்பா அம்மாவுடைய வார்த்தையை கேட்கல, ஆனாலும் ஆண்டவர் அங்க சிம்சோன் மேல வச்சு நம்பிக்கை விடல. அவன் மாறுவான், ஒரு நாள் மாறுவான், ஒரு நாள் மாறுவான்னு காத்துட்டு இருந்தாருங்க. அவன் சாகிற அந்த கடைசி நிமிடத்துல அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கறான், ஆண்டவரே இந்த ஜனங்க முன்னாடி உங்க நாமம் தூஷிக்கப்படுறதுக்கு நான் காரணம் ஆயிட்டேன், ஒரே ஒரு விஷய் நான் இழந்தது எனக்கு கொடுங்கன்னு சொல்லி தன்னுடைய பாவத்தை அவன் அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட அவன் கேட்கறத பாக்குறான். அவன் கேட்ட மாத்திரத்துல ஆண்டவர் அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு அவன் இழந்து போனதை மீண்டும் கொடுக்கிறார், மீண்டும் தந்தார் என்று பாக்குறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட ஒரு நிச்சயம் இருக்குது, என்னன்னு சொன்னா, ஆண்டவருக்காக இந்த உலகத்துல நம்ம எதை இழந்தாலும் அது இரட்டதனையாய் பெற்றுக்கொள்வோம், ஆண்டவர் நமக்கு அதை மீண்டும் தருவார் அப்படின்றத என்ன நம்ம பார்க்கிறோம். நாம நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு நாம் நம்பிக்கையோடு கூட ஆண்டவர்கிட்ட நிலைத்து நிற்கணும், ஆண்டவரை நம்பக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், சங்கீதம் 13:5 வாசிக்கிறப்ப நான் வாசிக்கிறேன், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூறும். இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே உங்க கிருபை மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், நான் உங்களை நம்புறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூறும். அதாவது என்ன, நீங்க ரட்சிக்கிற ஆண்டவர், என்னை பாதுகாக்கிற ஆண்டவர் அப்படின்றத நான் முழுசையா நம்புறேன்னு சொல்லி சொல்றத பாக்குறோம். இன்னைக்கு நாமும் என்ன பண்ணணும் சொன்னா, ஆண்டவரை நம்பக்கூடியவர்களாக இருக்கணும். அவர் எப்படி நம்மளை நம்புறாரோ, அவர் எப்படி நம்ம மேல அளவெல்லாம் அன்பு வச்சிருக்கிறாரோ, அதே மாதிரி நாமும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு அவர் மேல அன்பு வைக்கிறப்ப ஆண்டவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் எந்தெந்த தருணத்திலலாம் நம்மளை நம்புறாருன்னு பார்த்தோம்னா, முதலாவது காரியம் நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா பார்க்கலாம், நாம் எத்தனை முறை பாவம் செய்தாலும் மீண்டும் மனம் மாறுவோம் அப்படின்னு நம்மளை நம்புறாருங்க. அதுக்குன்னு ஆண்டவர் நாம் பாவம் செய்யறத அனுமதிக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாதுங்க, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எத்தனை முறை பாவம் செய்தாலும் ஆண்டவர் நீங்க மீண்டும் மாறுவீங்கன்னு சொல்லி அவர் நம்பக்கூடியவராக இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொன்னா, கெடுத்து போடக்கூடியவர்களாக இருக்கவே கூடாதுங்க. ஆனால் இன்னைக்கு அநேக நேரங்கள்ல அந்த நம்பிக்கையை நம்ம எப்படி பண்றோம்னா, கெடுத்து போடக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம், அவருக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாகத்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேல வச்ச நம்பிக்கையை மாத்திரம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கெடுத்துக்க கூடாது. ஏசியா 1 அங்க ஆண்டவர் மன வருத்தத்தோட சொல்றாரு பாருங்க, 2 வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணினார்கள். இங்க யாரை பத்தி பேசுறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி பேசுறாரு. அவங்க மேல நான் அன்பு வச்சேன், அவங்கள நான் ஆதரிச்சேன், சின்ன வயசுல அவங்கள வளர்ந்ததை எல்லாமே நான் தான் பண்ணேன். ஆனா அவங்க என்ன என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. மூணாம் வசனம் வாசிக்கிறப்ப, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் ஏன் ஜனம் உணவிரும்பலாமலும் இருக்கிறார்கள் என்றார். இங்க நம்ம பாக்குறோம், என்னுடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா உணர்வில்லாமல் இருக்கிறாங்க. அதாவது ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நாலாம் வசனத்துல, ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள், கத்தரை விட்டு இஸ்ரவேல் பரிசுத்திற்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இந்த அதிகாரம் நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் தன்னுடைய வருத்தத்தை சொல்றாருங்க. நான் உன்னை எவ்வளவோ நம்பினேன், ஆனா நீ இப்படி பண்ணிட்டே, இப்படி பண்ணிட்டே, இப்படி பண்ணிட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த பாவம் பண்ணிட்டே, என்னை மறுதளிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி அப்படியே ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வராருங்க. சொல்லிட்டே வந்து நீங்க வாசித்தீங்கன்னா பதினேழாம் வசனம் பதினெட்டாம் வசனத்துல, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கத்தையும் விசாரியுங்கள், வழக்காடவும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவ்வேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். இங்க நம்ம பாக்குறப்ப முதல் வசனத்துல இருந்து நீ இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு இந்த பாவங்களா செஞ்சிட்டேன்னு சொன்ன ஆண்டவர் பதினெட்டாம் வசனத்துல, பரவாயில்ல நீ பாவம் பண்ணிட்ட, மன்னிச்சிடறேன், நான் உன்னை மன்னிக்கிறேன், என்கிட்ட பாவம் மன்னிப்பு கேளு, நீ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பியே, உன் பாவம் எவ்வளவு சிவப்பா இருந்தாலும் நான் அது மலையை போல வெண்மை ஆக்குவேன்றாருங்க. ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அதை பஞ்சை போல ஆக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவு அன்பு உள்ள தேவன் மட்டும் பாருங்க. நாம் எத்தனை முறை அவரை விட்டு வழி விலகி சென்றாலும் நமக்காய் மீண்டும் அவர் காத்திருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கிற ஒரு தருவாயில் என்ன பண்ற நம்ம இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையால் தேவன் நம்மை நம்பக்கூடியவராக இருக்கிறார், நம்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம். இரண்டாவது காரியம், தேவன் நம்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதற்கு உதாரணம் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள். எப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆண்டவர் நம்மேல் நம்பிக்கை வச்சதுனால தான் நமக்கு ஒரு நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகளை கொடுத்தார். எதுக்காக கொடுத்தார்னா அந்த மனைவியை நம்ம நல்லா பார்த்துக்குவோன்றதுக்காக தான், அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை நம்ம சந்திப்போன்றதுக்காக தான் ஆண்டவர் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க. அதே மாதிரி தான் மனைவிக்கும் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ஏன் கொடுத்துருக்காருன்னா நல்லா பார்த்துக்கோன்றதுக்காக தான். ஆண்டவர் ஏன் பிள்ளைகளை கொடுத்துருக்காருனா பிள்ளைகள் நிச்சயமாய் பெற்றோர்கள் கீழ்படிவாங்கன்னு தான். அப்போ இது கூட ஆண்டவர் நம்மேல் வைத்த நம்பிக்கையினால தான் நல்லதொரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் புலம்புறாங்க. என்ன புலம்புறாங்கன்னா, ஐயோ என் வாழ்க்கையில் அது இல்லையே, இது இல்லையே, மனைவி சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனா அவங்க சரியா இருந்திருக்கிறாங்களான்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா நிச்சயமா அவங்களும் அப்படித்தான் இருந்திருப்பாங்க. அப்பா சொல்றாரு, என் மகன் குடிச்சுக்கிட்டு வரான், எப்ப பார்த்தாலும் குடிக்கிறான்னு. ஆனா அதே அப்பா தானே அந்த பையன் சின்ன பையனா இருந்தப்ப குடிக்க ஆரம்பிச்சது, இவன் குடிக்கிறத பார்த்து பார்த்தானே அந்த பையன் குடிக்க ஆரம்பிச்சான். அப்ப தந்தை என்ன செய்யறாங்களோ, தாய் என்ன செய்யறாங்களோ அதை பிள்ளைகள் பார்க்கிறார்கள். அதுதான் அவங்க வரக்கூடிய நாட்கள்ல செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று என்ன பண்ணணும் நம்ம பார்க்கணும். ஆனா இங்க ஆண்டவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாம கெட்டவங்கன்னு நம்மளுக்கு தெரியும், நாம திருந்தவே மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு குடும்பத்தை கொடுக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, அப்படியாவது நம்ம திருந்த மாட்டோமா, அப்படியாவது அந்த பொறுப்பை உணர்ந்து கொள்ள மாட்டோமா, அப்படியாவது நாம ஆண்டவர் பக்கம் வரமாட்டோமான்னு சொல்லிட்டுதான். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் குடும்பத்தை ஒரு சுமையா பாக்குறாங்க. ஆனால் அந்த சுமையில தாங்க ஆண்டவர் ஒரு மனுஷனை ஒரு நல்ல மனுஷனா மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பையும் வச்சிருக்கிறார். நல்ல குடிக்கிற ஒரு கணவர் இருக்கிறாருங்க, ஆனா திடீர்னு ஒரு குழந்தை பிறந்தவொடனே தன்னுடைய குழந்தைக்காக குடிப்பழக்கத்தை விட்ட பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உதாரித்தனமா செலவு பண்ணுவாங்க, ஒரு குழந்தை வந்துருச்சுன உடனே ஐயோ அந்த குழந்தையுடைய எதிர்காலத்துக்காக பணத்தை சேமிச்சு வைக்கணுமே, படிப்புக்கு சேமிச்சு வைக்கணுமே, அது பெண் குழந்தை பிறந்துட்டு ஐயோ கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கணுமேனு சொல்லி அவங்க வாழ்க்கையில அந்த பொறுப்புணர்வு ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம நம்பி நம்ம கையில நம்மை சுத்தி இருக்கிறவர்கள் ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா கொடுக்கிறாரு. அந்த நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணிருக்கூடாதுன்னு சொன்னா கெடுத்து போடக்கூடாது. நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் 127 வாசிக்கிறோம், பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு, குழந்தைங்க உன் கையில இருக்குன்னு சொன்னா அது நான் உனக்கு கொடுத்தது ஏன் அப்படின்னு சொன்னா அப்படியாவது உன் வாழ்க்கை சரியாயிராதா, அப்படியாவது நீ என் பக்கம் வந்துட மாட்டியா அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது, ஆண்டவர் நம்மை நம்பினதுனாலதான், இதனால புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்மை நம்பினதுனாலதான் நம்ம கையில பதவிகளையும் பணத்தையும் அவர் கொடுக்கிறார். நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார், அதனாலதான் இன்னைக்கு பதவிகளையும் பணத்தையும் உயர்வையும் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறார். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுங்களா, பணத்தையும் பதவியையும் வச்சிருக்கிறவங்க ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அது குறிப்பா சொல்லணும்னா, இன்னைக்கு பணத்தை ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவருடைய ஆட்டம் இருக்குது, அவ்வளோ ஆட்டங்க ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்ய அவங்க துணியக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய தலைவர்கள் ஆண்டவர் அவங்களுக்கு அந்த ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரணும், இன்னும் அவருக்காக நல்ல சேவை செய்யணும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதை தவறாக பயன்படுத்துகின்றார்கள். ஏழை எளிய மக்களை ஒடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய கண்ணீருக்கு காரணக்காரங்களா அவங்க மாறக்கூடியதை பாக்குறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்ம மேல நம்பிக்கை வச்சு இன்னமும் நம்மள நேசிக்கிறாரு, இன்னமும் நம்மள நம்புறாரு. என் மகன் என் மகள் அவங்க மாறிடுவாங்க, அவங்க வாழ்க்கை மாறும், அவங்க என்னை தேடி வருவாங்க, என்னை பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லி இங்க ஆண்டவர் நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கக்கூடியதா பாக்குறோம். இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 20:7, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், ஆனால் நாங்களோ எங்களுடைய கர்த்தராகிய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். உங்க சங்கீதக்காரன் சொல்றாருங்க, என்கிட்ட ரதம் இல்லாம இருக்கலாம், என்கிட்ட குதிரை இல்லாம இருக்கலாம், ஆனா நான் யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன், ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு நம்ம கையில எல்லாம் இருக்குது, இருந்தும் நம்ம ஆண்டவரை நம்புறோமா? கிடையாது. இருந்தும் நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோமா? கேள்விக்குரிய காரியம் தான். இருந்தும் நம்ம ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்யாம இருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கிறோம் பிரியமானவர்கள். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா சுய கலந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்குது. ஒரு பதவி வந்துருச்சு, பொதுப்பு வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா ஆண்டர் விட்டு தூரம் போக தான் ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்ம கேட்கலாம், நீங்க கேட்கலாம், அப்ப எதுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு அதை கொடுக்கறாருன்னு, ஏன் ஆண்டர் கொடுக்கறாருன்னு சொன்னா அது அவங்களுக்கான ஒரு ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் இல்ல, அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும்ன்றதுக்காக தான் ஆண்டர் என்ன பண்றாருன்னு சொன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு உயர்வையும் ஒரு பதவியும் ஆண்டர் கொடுக்கறத பாக்குறோம். உபாகமும் 28:8 அவர் சொல்றாரு, நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன், உன் தேசத்தில் மழை பெய்யும்ன்றார். இவன் உண்மையா இருந்தா அந்த தேசத்துல என்ன பெய்யுமா? மழை பெய்யுமா? அப்ப அந்த தேசத்துக்கே மழையை கொடுக்கறாருன்னா எவ்வளவு நல்லவன் சொல்லி பாக்குறாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்றார். அப்படின்னா உன்னை கொண்டு இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமா இருக்குது. இன்னைக்கு நாம அந்த திட்டத்தை இன்னைக்கு சரியாய் செய்வதே கிடையாதுங்க. தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு ஆண்டவர் பணத்தை கொடுக்குறப்ப அதை சேர்த்து வச்சு நாலு பேருக்கு உதவியும் செய்யாம, ஊழியத்துக்கு காசையும் கொடுக்காம, ஆண்டவருக்கு தசபாகத்தையும் வைக்காம ஒரு பாவமான ஒரு வாழ்க்கையை இன்னைக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இன்னைக்கும் ஆண்டவர் நம்புறாரு, என் மகன் இன்னைக்கு தெரிஞ்சிருவான், நாளைக்கு தெரிஞ்சிருவான் சொல்லி. எப்படி அந்த தகப்பன் தன்னுடைய கெட்ட குமாரன் மகன் வருவாருன்னு காத்திருந்தாரோ, அதே போலவே இன்னைக்கு ஆண்டவரும் நம்ம அவர்கிட்ட வருவோம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அவர்கிட்ட வரத்துக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்க இருதயம் பாவத்தால் அடைக்கப்பட்டு இருக்குதா? உங்க இருதயம் ஆண்டர் விட்டு ரொம்ப தூரம் இருக்குதா? ஆண்டர் சொல்றாரு வெளிப்படுதல் 3:20, இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன்றாரு. ஆமாங்க, அவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை இருதயத்துல ஆண்டவருக்கு ஒரு இடத்த கொடுத்தா அவர் உங்களை மாத்த வல்லவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க, அவர்களோடு கூட கர்த்தர் நீர் இருந்து அவர்களை கர்த்தர் நீர் நடத்த முடியாச்சு. குளிரங்க பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibleat awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி: அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.
நீங்கள்